இன்றைக்கு மறுபடியுமாக இந்த சிக்கலான வேத பகுதிகள் என்ற தலைப்பு இன்னொரு வேத போதனையை பார்க்க போகிறோம். உங்கள சில பேர் என்னோட வாட்ஸ்ஆப்லயோ இப்படி நாம கலந்து கொள்ளுகிற பொழுதோ உங்களுடைய கருத்துக்களை என்னோட நீங்க பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதிலிருந்து நான் விளக்குவதெல்லாம் உங்களை போய் சேருகிறதாங்கிறத என்னால தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கிறது. அது நல்லது அப்படி செய்வது. இப்போ இந்த செய்திகளை எல்லாம், அதாவது சிக்கலான வேத பகுதிகள் இந்த தலைப்புல கொடுக்கிற செய்திகளை தயாரிக்கிற பொழுது அடிக்கடி எனக்கு ஏற்படுகிற ஒரு பிரச்சனை, தமிழ் வேத மொழிபெயர்ப்பு பல இடங்களில் அந்த வார்த்தைகளுக்கான சரியான மொழிபெயர்ப்பு கொண்டிருக்காததால் ஒரு பகுதிக்கான சரியான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள ஆங்கில மொழிபெயர்ப்புகளை ஆராய்ந்து பார்க்காமல் அதை என்னால் செய்ய முடியாமல் இருக்கிறது. ஆக உங்கள் போதகர்களாக இருக்கிறவர்கள் அல்லது வேதத்தை சபையில கையாளுகின்ற அந்த நிலையில் இருக்கிறவர்கள், நீங்கள் பயன்படுத்துகின்ற அந்த வேத பகுதியை ஒரு நல்ல ஆங்கில மொழிபெயர்ப்போடு சரிபார்த்துக் கொள்வது ரொம்பவும் அவசியம். அது பொதுவாக கிறிஸ்தவர்களும் கூட, ஆங்கிலம் ஒரு ஆங்கில வேத புத்தகம் வாசிக்க தெரிந்தவர்களோ அதை செய்து கொள்வது நல்லது. ஏன்னா சில வேலைகளில் கலி தமிழ் மொழிபெயர்ப்பை மட்டும் வாசித்து விட்டு என்னதான் இந்த பகுதி சிக்கலா நமக்கு தெரிகிறதே என்று நீங்கள் நினைச்சா, ஆங்கில மொழிபெயர்ப்பு அந்த சிக்கலை போக்கி விடுவதை நான் கவனித்திருக்கிறேன். ஆகவே இதை உங்களுக்கு முன் ஒரு ஆலோசனையாக வைக்க விரும்புகிறேன். என்ன ஒரு கேள்வி கேட்டு எழுதியிருந்தவர் தமிழ் மொழிபெயர்ப்புல வாசித்துட்டு இதுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டு எழுதியிருந்தேன். அப்ப அது வந்து அந்த தோமாவை குறித்தது. இது ஒரு நல்ல உதாரணம். தோமாவை குறித்து தோமா ஆண்டவரை நம்பாம இருந்தான். அப்ப ஆண்டவரை அவன் தொட விரும்பினான். அப்ப எஸ் ஓகே நீ தொட்டுக்கலாம் சொன்னார். கொஞ்ச வசனங்கள் முந்தி போய் பார்த்தா மரியாள் அவளை அவளோடு பேசுகிற பொழுது ஆண்டவர் என்னன்னு கேட்கிறாரு. அதோட சொல்லுகிறாரு, நீ என்னை தொடாதே என்ன மாதிரி எழுதியிருக்கு. அப்ப என்னடா இந்த இடத்துல இவளை பார்த்து தொடாதேங்கிறாரு, இன்னொரு இடத்துல தோமாவை பார்த்து பரவாயில்ல தொட்டுக்கன்னு சொல்றாரேன்னு இருக்கு. ஆங்கில மொழிபெயர்ப்பு நான் எடுத்து பார்த்தேன் காலையில. அந்த ஆங்கில மொழிபெயர்ப்புல அந்த மரியாளுக்கு சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், டோன்ட் கிளிங் ஆன் டு மீ. கிளிங் ஆன் டு மீன்னு சொன்னா என்னையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காரு. அத கூட அந்த மாதிரி பாக்குற பொழுது அந்த ரெண்டு பக்கத்திலையும் மரியாளுக்கு சொல்ற தொங்குகிறத நம்ம லிட்ரலா எடுக்கக்கூடாது. தோமாவை பார்த்து என்ன தொட்டுக்க பரவாயில்லன்னு சொல்றது லிட்டரலா எடுக்கணும். பகுதியில் இருக்கு. இப்ப மரியாளுக்கு சொல்ற நேரம், அதாவது என்னிலேயே தங்கி இருக்காத, நான் போறேன். விசுவாசம் சரீர பிரகாரமா என்னையே பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதா இருக்கக்கூடாது. அது அங்க அர்த்தம். இவன் வந்து இவர் ஆண்டவருங்கிறதே நம்ப மாட்டேங்கிறான் தாமஸ். ஆகவே சரண என்ன தொட்டுக, என் கையெல்லாம் தொட்டுப்பாரு நான் தான் அப்படிங்கறதுக்காக சொன்னது. அவ தமிழ் வேதம் அந்த ரெண்டு இடத்துலயும் தொடாதே தொடாதேன்னு போட்டது. இப்ப அந்த வேதத்தை நான் தொடக்கூடாதுன்னு ஆயிருது. என்ன மொழிபெயர்ப்பு அது சரியில்லை. அது மொழிபெயர்த்தவர்கள் பல குறைபாடுகளை தமிழ்ல பாக்குறோம். அதை என்ன சொல்லாம இருக்க முடியாது. என்ன நான் அது சிக்கலானதுன்னு தமிழ்ல மட்டும் வாசிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போனா பெரிய வம்புல போய் முடிஞ்சது. நமக்கு வேற வழியே இல்ல. யாரு தமிழ்ல சரியான ஒரு மொழிபெயர்ப்ப கொண்டாடுறது, அது குறிஞ்சி பூ தேடுற மாதிரி. ஒரு நல்ல ஆங்கில மொழிபெயர்ப்பு ஒன்னு வாங்கி வச்சு அதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது அதை வந்து எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். அது ட்ரைல் செய்து அதை ஞாபகத்துல வச்சிருங்க. பாஸ்டர்ஸ் உங்களுக்கு வேற வழியே இல்லை.
you have to get ESV, New King James Version, New American Standard Bible, அவனும் கஷ்டமானது இல்லை. அதை வாங்கி அந்த வார்த்தைகளை செக் பண்ணிக்கலாம். நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன் வந்து லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், எழுத்துப்பூர்வமான டிரான்ஸ்லேஷன். அந்த மாதிரி பயன்படுத்துறது நல்லது, உதவியா இருக்கும். அப்ப இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியின் கிரியைகள் அல்லது பரிசுத்த ஆவியின் செயல்கள் என்ற தலைப்பில் வேத ஆய்வு ஈடுபட போகிறோம். அதாவது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்பட்டிருக்கிறார், அவருடைய கிரியைகள் எப்படி இருந்திருக்கின்றன. ஏன்னு சொன்னா, ஆரம்பத்தில் ஒரு சிக்கலான பகுதியை தான் இதுக்கு உதாரணமா எடுத்து பயன்படுத்தலாம் நான் நினைச்சேன். அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய செயலை குறித்து. ஆனால் அப்படிப்பட்ட பல பிரச்சனையான பகுதிகள் இந்த விஷயத்தில் இருப்பதனால அந்த பிரச்சனை பரிசுத்தாவினுடைய செயல்கள் பற்றியதாக இருப்பதால் பழைய ஏற்பாடு முழுவதும் பரிசுத்தாவியானவர் எந்த விதத்தில் செயல்பட்டு வந்திருக்கிறார் என்ற உண்மையை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நமக்கு அவசியமாகிறது. இப்ப இந்த மாதிரியான ஒரு பாடத்தை நம்ம வளமையா போதகர்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்ல இல்லாட்டி நம்ம நடத்தி கொண்டு வருகிற APT என்று அழைக்கப்படுகிற அந்த அட்வான்ஸ் பாஸ்டரல் ட்ரைனிங், உயர்தர போதக ஊழிய பயிற்சி கூடத்துல தான் விளக்குவது வழக்கம். இருந்தாலும் சபையில் இருக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கும் இது ரொம்ப அவசியமான பாடம். ஆகவே முக்கியமான, மிகவும் அவசியமான ஒரு இறையியல் போதனைய இன்றைக்கு இலகுவான விதத்திலும் இலகுவான நடையிலும் உங்களுக்கு விளக்கி போதிக்கின்ற ஒரு முயற்சியில நான் ஈடுபட போவேன். ஆனா இதுவே இன்னையோட முடிஞ்சிடாது. பாசிபிளி இன்னொரு ரெண்டு பாட்டு, ஒன்னு இல்லாட்டி ரெண்டு பாட்டு இருக்கலாம். ஆகவே அதை நீங்க கவனமா கேட்பது நல்லது என சிந்திக்க வேண்டியது. பாட முடிவுல இன்னைக்கு தாக்கல் விஷயத்துல ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை நம்ம வேதம் முழுசும் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலையும் வாசிக்கிறோம், புதிய ஏற்பாட்டிலையும் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவன் என்பதை நம்ம உணரணும். ட்ரினிட்டியில ஒருவர், அதாவது அவர் திருத்துவத்தில் மூன்றாவது ஆஸ்தத்துவமாக ஒரு நபராக இருக்கிறார். பிதாவும் குமாரனும் எப்படியோ அதே போல் அவரும் தேவன் ஆண்டவர். உண்மையில் அவர் பிதா குமாரனோடு சமமான தன்மையையும், சேம் சப்ஸ்டன்ஸ், சமமான வல்லமையையும் சமமான அதிகாரத்தையும் தன்னில் கொண்டு தேவனாக ஆண்டவராக இருந்து வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் பிதா குமாரனை விட குறைந்த தகுதி உள்ளவராக நாம ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. அதோடு பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவர் என்ற பெயரில் வேதத்தில் அழைக்கப்பட்டிருப்பதால் அவரை ஒரு நபராக பார்ப்பதை நம்ம தவிர்த்து கொள்ளக்கூடாது. அந்த தவறு ரொம்ப கிறிஸ்தவர்கள் செய்யறான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் நாம் கொடுக்கின்ற அதே இடத்தை பரிசுத்த ஆவியானவருக்கும் நாம் கொடுக்கணும். அதேவேளை அனாவசியத்துக்கு பிதா குமாரன் ஆகியோரை விட பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு மேல் உயர்ந்தவராக நினைக்கின்ற தவறையும் நாம் செய்யக்கூடாது. இப்ப இந்த இடத்தில் நான் திருத்துவத்தை பற்றிய பாடத்தை படிக்காததால் இப்போது சொன்ன உண்மைகளுக்கான வேத வசனங்களை எல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. அதை செய்தால் இந்த செய்தி வேறு பாதையில் போய்விடும். திருத்துவத்தை பற்றி நல்ல அறிவு உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க 1689 விசுவாச அறிக்கையில திருத்துவம், அந்த ட்ரினிட்டியை பற்றி இருக்கின்ற சாப்டரை வாசிங்க. அதோட நாம வெளியிட்டிருக்கின்ற வினாவிடை போதனை, அந்த ஷோர கேரக்கிசம் பேப்டிஸ்ட் வேர்ஷன் வெளியிட்டிருக்கிறோம். அதுலயும் ஆவியானவரை பற்றி, திருத்துவத்தை பற்றி கொடுத்திருக்கின்ற அந்த கேள்வி பதில்களை வாசிங்க. இந்த இடத்துல திருத்துவம் பற்றி, அதாவது ட்ரினிட்டி பற்றி ஒரு நல்ல ஆங்கில நூலை, அதாவது இலகுவான நடையில் இருக்கிற ஒரு ஆங்கில நூல், சின்ன புத்தகம் தான், அதை ரெக்கமெண்ட் பண்ண விரும்புகிறேன். ஸ்டூவர்ட் ஆலியட் என்று சொல்லுகிற இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு போதகர் அதை எழுதி வெளியிட்டிருக்கிறார். இது பல ஆண்டு காலத்துக்கு முன்பே வெளிவந்தது, இன்றைக்கும் அச்சில் இருக்கிறது. ஸ்டூடாங்கிட்ட எனக்கு தெரியும், ஆகவே அது ரொம்ப எளிமையா பேசக்கூடியவர், அதை நீங்க வாசிக்கலாம். ஒரு அருமையான ஒரு நூல், உங்களுக்கு ஏற்ற நூல்ங்கிறதுனால அதை நீங்க வாங்கி திருத்துவத்தை பத்தி வாசிக்கிறோம். இப்ப நம்ம பரிசுத்தாவியானவருடைய கிரியைகள், அதை பத்தி தான் படிக்கிறோம். பரிசுத்தாவியானவருடைய செயல்களை பற்றி கிறிஸ்துவின் மீட்பின் வரலாறான பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் வாசித்த போதும், புதிய ஏற்பாடே நமக்கு அவரை பற்றிய மிக தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறது. பழைய புதிய ஏற்பாட்டு ரெண்டையும் மீட்பின் வரலாறு, ரிடெம்ப்டிவ் ஹிஸ்டரி என்று அழைப்பது வழக்கம், சரிங்களா? ஏன்னா ஆண்டவர் தன்னுடைய மீட்பின் கிரியைகளை வரலாற்று உலகத்துல தான் செய்திருக்கிறார், அதனால அப்படி சொல்லுவது உண்டு. ஆகவே அந்த ரெண்டுலையும் நம்ம பார்க்கிற பொழுது, பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டில் ஆவியானவரை பற்றி நம்ம மிகவும் தெளிவான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். என்னுடைய பழைய ஏற்பாட்டு பேராசிரியரான ஜான் வைட் ஒரு ஆக்கத்தில் இது பற்றி விளக்குகிற பொழுது, பெஞ்சமின் வோஃபீல்டு என்ற ரிஃபார்ம் தியோலோஜியன் ஒருத்தர் சொன்னதை உதாரணம் காட்டுகிறார். அப்போ பெஞ்சமின் வோஃபீல்டு என்ன சொல்லியிருக்கிறார், புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருப்பதை போன்ற பூரணமான விளக்கத்தை பழைய ஏற்பாடு பரிசுத்த ஆவியானவர் பற்றி நமக்கு தரவில்லை என்கிறார் பெஞ்சமின் வோஃபீல்டு. அது உண்மையான ஒரு வார்த்தை. அப்ப அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கிறது, ஏன் அப்படி இல்ல, புதிய ஏற்பாட்டில் தான் எவ்வளவு இருக்கு, பழைய ஏற்பாட்டில் அந்த அளவுக்கு இல்லைங்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள். முதலாவது, கிறிஸ்துவின் மீட்பின் வரலாறு ஒரே நேரத்தில் நடந்து முடிந்து விடுகிறதாக இல்லாமல் படிமுறையாக வளர்ந்து வருகின்ற ஒன்றாக நாம் வேதத்துல பார்க்கிறோம். ஒரு சம்பவம் ஒரு நேரத்தில் நடந்து முடிஞ்சிட்டா அப்பவே ஆரம்பிச்சு அப்பவே முடிஞ்சிடும். ஆனா ஆண்டவருடைய மீட்பின் வரலாறு வேதத்தில் அப்படி முடியவில்லை. அது வரலாற்றில் படைப்பில் ஆரம்பித்து, கிரியேஷன்ல ஆரம்பித்து ஆண்டவரினுடைய இரண்டாவது வருகையில் புதிய உலகமும் பரலோகங்களும் உருவாகின்ற பொழுதே அந்த வரலாறு பூரணத்துவத்தை அடைகிறது. ஆகவே நாம் மீட்பின் வரலாற்றின் ஒரு பகுதியில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டு மீட்பின் வரலாற்றில் ஒட்டு மொத்தமாக பரிசுத்த ஆவியானவரின் செயல்கள் அனைத்தும் விளக்கப்படவில்லை. அந்த காலப்பகுதியில் அவர் செயல்பட்ட விதம் பற்றி மட்டுமே பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். அவரை பற்றி மொத்த போதனைகளையும் விளங்கிக் கொள்ள நமக்கு பழைய புதிய ஏற்பாடுகள் ரெண்டும் தேவையாக இருக்கிறது. இதனால் அநேகர் பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரின் செயல் பற்றி தெளிவாக தெரிந்திருக்காமல் குழப்பத்தை அடைகிறார்கள். ஏன்னா அங்கு அவ்வளவு இல்லையே அப்படின்னு பார்த்து அவளுக்கு குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த குழப்பத்தின் காரணமாக அவளுக்கு அது பற்றி பெரிய கேள்விகள் எழும்புகின்றன. அவர்கள் கொஞ்சம் அமைதியாக ரெண்டு ஏற்பாடுகளையும் முறையாக வாசித்து ஆராய்ந்து பார்த்தால் ஆவியானவர் பற்றிய முழு போதனையையும் வேதத்தில் பெற்றுக் கொள்ளலாம். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். மகாத்மா காந்தியினுடைய முழு வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவர் சாகின்ற வரையில் நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் நமக்கு தேவை. பிறந்ததிலிருந்து சாகிற வரை அவருடைய வாழ்க்கையில 30 வயது வரை வாழ்ந்திருந்த நிகழ்ச்சிகளை மட்டும் வைத்து காந்தியின் முழு வாழ்க்கையையும் முழுமையாக அறிந்து ஒரு தீர்மானத்துக்கு அவரை பற்றி நம்ம வர முடியாது. அது போலத்தான் பரிசுத்த ஆவியானவரின் செயல்கள் படிப்படியாக வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆரம்பித்து புதிய ஏற்பாடு வரை விளக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டை மட்டும் வாசித்து அவரை பற்றிய முழுமையான போதனையை நாம ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவரை பற்றி அநேகம் பேருடைய தவறான எண்ணங்களுக்கும் அவர் கொடுத்து வருகின்ற தவறான போதனைகளுக்கும் காரணம் அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் பற்றிய பழைய ஏற்பாட்டு போதனைகளில் தெளிவான விளக்கத்தை கொண்டிருக்காததுதான். அவர்கள் பழைய ஏற்பாட்டை மட்டும் வைத்து பரிசுத்த ஆவியானவர் பற்றிய செயல்களுக்கு விளக்கம் கொடுக்க முயற்சி செய்கிறார்கள். அப்படி செய்வது தவறு. அடுத்து, புதிய ஏற்பாட்டிலேயே பரிசுத்த ஆவியானவர் பற்றிய தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னேன்.
அதோடு வேதத்தின் எந்த போதனை பற்றியும், பழைய ஏற்பாட்டை எந்த போதனை சம்பந்தமாகவும், பழைய ஏற்பாட்டை மட்டும் வைத்து ஒரு தீர்மானத்துக்கு வருவது பெரிய தவறு. பெஞ்சமின் வோஃபீல்ட் இதை பற்றி விளக்குகிற நேரத்தில் சொல்லுகிறார், புதிய ஏற்பாடு ஆவியானவரின் கிரியைகள் பற்றி நாம் ஆர்வத்தோடு முன்னோக்கி பார்க்கும்படியான சில அடையாள குறிப்புகளை மட்டும் பழைய ஏற்பாடு தருகிறது. ஆனால் புதிய ஏற்பாடு பரிசுத்த ஆவியானவர் பற்றி தரும் விளக்கங்கள் இல்லாமல் இந்த பழைய ஏற்பாட்டு அடையாள குறிப்புகளை மட்டும் வைத்து ஆவியானவர் பற்றிய முழு போதனையையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்கிறார் பெஞ்சமின் வோஃபீல்ட். ஆவியானவர் பற்றிய முழுமையான விவரங்களை புதிய ஏற்பாடே நமக்கு தருகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் பற்றிய எல்லா உண்மைகளையும் அவர் பற்றிய புதிய ஏற்பாட்டு போதனைகளை வைத்தே நாம் தீர்மானிக்க வேண்டும். வேத விளக்க விதிகளை பத்தி ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வர்றேன். அதுல முக்கியமானது ஒண்ணு என்ன தெரியுமா, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டிற்கான முழு விளக்கத்தையும் தருகிறது என்பது. பழைய ஏற்பாட்டு மட்டும் இருந்து புதிய ஏற்பாட்டு இல்லாட்டி இன்னைக்கு நம்ம சந்தேகப்படுறவைகளா தான் வாழ்ந்துட்டு இருப்போம். நமக்கு தேவை பழைய ஏற்பாடு முன்னோக்கி பார்க்கிறது, இது புதிய ஏற்பாடு பின்னோக்கி பார்க்கிறது. பின்னோக்கி பார்த்து நடந்த அத்தனைக்கும் விளக்கங்களை புதிய ஏற்பாடு தருகிறது. அதை நம்ம மனசுல வச்சிருக்கணும் இந்த வேத விதி. இன்னொரு தவறையும் நாம் செய்துவிடக்கூடாது. இதுவரை நான் சொன்னதை வைத்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய முழு ஆள்தத்துவத்தையும் வல்லமையையும் பயன்படுத்தி தான் செய்ய வேண்டியதையெல்லாம் செய்ய முடியாதபடி கட்டுப்படுத்தப்பட்டிருந்தார் என்ற ஒரு அனாவசியமான எண்ணம் ஏற்படுவதற்கும் இடம் கொடுத்து விடக்கூடாது. அவருடைய செயல்கள் பழைய ஏற்பாட்டில் விவரமாக இல்லாமல் குறிப்பாக மட்டுமே தெரிவிக்கப்பட்டிருப்பதால் அவர் தன்னுடைய அனைத்து தன்மைகளையும் பயன்படுத்தி புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் அனைத்து செயல்களையும் தொடர்ந்தே செய்து வந்திருக்கிறார். அவருடைய செயல்கள் நமக்கு குறிப்பாக சில விஷயங்கள் மட்டும் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருப்பதனால அவர் ஏதோ தான் செய்ய வேண்டியதெல்லாம் நினைத்ததெல்லாம் செய்ய முடியாதபடி ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறார் நம்ம நினைக்க கூடாது. பரிசுத்தாவியானவர் ஆரம்பத்தில் இருந்து தொடர்ந்து பரிசுத்தாவியானவராகத்தான் இருந்து வந்திருக்கிறார், தன்னுடைய செயல்களை செய்து கொண்டு வருகிறார். ஆனா நம்ம பழைய ஏற்பாடு அது மீட்பின் வரலாறு படிப்படியாக வளர்ந்து கொண்டு போவதன் காரணமாக பழைய ஏற்பாட்டில் அவரை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம். அவர் ஆண்டவருடைய பரிசுத்தாவியானவருடைய தன்மையை பற்றி நாம் அந்த இருக்கின்ற குறிப்பான அடையாளங்களை மட்டும் வைத்து இப்படித்தான் தீர்மானத்துக்கு வந்துவிடக் கூடாது. இப்ப பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகள் பற்றி இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணப்படுகின்ற அந்த தவறான போதனைகளுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா அப்படியான தவறான போதனைகள் இருக்கிறது. திருத்துவத்தின் மூன்றாம் நபராகிய பரிசுத்த ஆவியானவரை பற்றியே சரியாக தெரிந்து வைத்திருக்காமல் அவர்கள் தவறான பல போதனைகள் உருவாக்கி விட்டிருக்கிறார்கள். உங்கள கொஞ்சம் பேருக்கிட்ட கூட அதெல்லாம் இருக்குங்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா அதெல்லாம் நம்ம அப்படி காதில் அங்கங்க போய் கேட்டு வாங்கியிருக்கிறோம். ஆனா அந்த மாதிரியான தவறான போதனைகள் பரிசுத்தாவியானவரை பற்றி உருவாகி இருப்பதற்கான காரணம், இப்ப அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருப்பதாக என்னுடைய பழைய ஏற்பாட்டு பேராசிரியர் ஜான் வெயிட் சுட்டிக்காட்டி இருக்கிறார். முதலாவது என்ன, வேத இறையலை முறைப்படுத்தப்பட்ட இறையிலிருந்து முற்றாக பிரித்து பார்ப்பது. இப்ப இதுல பாஸ்டர்ஸா இல்லாதவங்களுக்கு நான் இதை விளக்கப்படுத்தணும். வேத இறையல் அந்த இறையில முறைப்படுத்தப்பட்ட இறையிலிருந்து முற்றாக எந்த விதமான தொடர்பும் இல்லாதது போல பிரித்து பார்ப்பது இதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கிறது. என்னது வேத இறையல்? ஆங்கிலத்தில் சொல்லுவோம் வேத இறையல பிப்ளிக்கல் தியாலஜின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இப்ப பிப்ளிக்கல் தியாலஜி அல்லது வேத இறையல்னா என்னது? கிறிஸ்துவுடைய மீட்பின் வரலாற்றை, அதாவது பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரையும் போய்கொண்டிருக்கிற அந்த ரிடெம்ப்டிவ் ஹிஸ்டரி, அந்த மீட்பின் வரலாற்றை, அது கால அடிப்படையில் எப்படி எங்கு ஆரம்பித்து படிமுறையாக வளர்ந்து வந்தது என்பதை பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆரம்பித்து விளக்குவதுதான் வேத இறையியல். அதான் வேத இறையியலுடைய வேலை, அதனுடைய முக்கிய நோக்கம். இந்த ரிடெம்ப்டிவ் ஹிஸ்டரி, அந்த வரலாற்றை ஆரம்பத்திலிருந்து அது எப்படி வளர்ந்து எப்படி போய்கொண்டிருக்கிறது, அந்தந்த காலப்பகுதியிலிருந்து குரோனலாஜிக்கல் ஆர்டர்ல தொடர்ந்து போய் விளக்கி கொண்டு வருகிறது வேத இறையியல், பைபிளிக்கல் தியாலஜி. அது ரொம்ப அவசியமானது. பைபிளிக்கல் தியாலஜி பாஸ்டர்ஸுக்கு, வேதத்தை படிக்கிறவர்களுக்கு, வேதத்தை விளக்குகிறவர்களுக்கு அது ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த ரிடெம்ப்டிவ் ஹிஸ்டரி முழுசா எப்படி நடந்திருக்குன்னு தெரியறதுக்கு அது உதவும். ஆகவே அது படைப்பை பற்றி, வீழ்ச்சியை பற்றி, மனிதனுடைய பாவத்தில் வீழ்ந்த வீழ்ச்சியை பற்றி, கர்த்தருடைய வாக்குறுதிகள், அவருடைய ப்ராமிசஸை பற்றி, எப்படி அந்த ப்ராமிசஸ் எல்லாம் வரலாற்றில் நிறைவேறியது, கர்த்தரின் உடன்படிக்கை, அவர் தன்னுடைய மக்களோட ஆரம்பத்தில் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்காக கானான் தேசத்துக்கு அவர்களை கொண்டு போய் இஸ்ரவேல் நாட்டை உருவாக்கி அவர் எப்படியெல்லாம் செய்து கொண்டு போனார் என்பதை, இந்த இதையெல்லாம் மீட்பின் வரலாற்றின் அடிப்படையில் கவனித்து விளக்கும் ஒரு இறையியல் ஒழுக்கமாக பைபிளிக்கல் தியாலஜி இருக்கிறது. அதாவது இறையியல் படிக்கிறவர்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான டிசிப்ளின்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். அத இறையியல் ஒழுக்கம்னு சொல்லலாம். அந்த இறையியல் ஒழுக்கங்கள் ஒண்ணு இந்த வேத இறையியல், பைபிளிக்கல் தியாலஜி. இப்ப வந்து பைபிளிக்கல் தியாலஜி இன்னொரு விதத்துல சொல்ல போனா, ஒரு வானத்திலிருந்து உன்னை பாக்குறவனுக்கு அந்த எப்படி இருக்கும், ஒரு விமானத்திலிருந்து கீழே பாக்குற நேரம் ஆரம்பத்துல இருந்து எல்லாம் தெரியும். அப்படியே விமானத்திலிருந்து பாக்குற நேரம், ஒரு இடத்துல இருந்து ஒரு கார் போய்கிட்டு இருக்குன்னா அது எங்க போகுது, எப்படி எந்த வழில போகுது, எங்க போய்கிட்டு இருக்குன்னு எல்லாம் பாக்கலாம். அப்ப இந்த பைபிளிக்கல் தியாலஜி, இந்த வேத இறையியல் அப்படி ஒரு பார்வையை நமக்கு கொடுத்து உதவுகிறது மீட்பின் வரலாற்றை பற்றி. இப்ப இந்த இது ஒரு இறையியல் டிசிப்ளின், இறையியல் ஒழுக்கம். இன்னொன்று இருக்கு, அதுக்கு பேரு முறைப்படுத்தப்பட்ட இறையியல், சிஸ்டமேட்டிக் தியாலஜி. அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், அது இன்னொரு இறையியல் டிசிப்ளின். அவ எப்படி வேத இறையியல் அவசியமோ அப்படி இந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜியை தமிழ்ல சொல்ல போனா முறைப்படுத்தப்பட்ட இறையியல். அது ரெண்டும் அவசியம். என்னது முறைப்படுத்தப்பட்ட இறையியல்? இத வந்து டாக்மேட்டிக் டாக்மேட்டிக்ஸ் சொல்லுவாங்க. ரெண்டு வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது, ஒன்னு டாக்மேட்டிக்ஸ் அல்லது சிஸ்டமேட்டிக் தியாலஜி. இந்த டாக்மேட்டிக்ஸ் என்ற வார்த்தை ஆரம்பத்தில் வந்தது. இந்த ரெண்டுமே ஒன்னத்தான் குறிக்கிறது. இப்ப ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து, ஹொல்லாந்துன்னு சொல்லுவோமே, இந்த நெதர்லாந்து நாடுகள்ல இருந்த இறையியல் அறிஞர்கள் இந்த இறையியல் விளக்குகின்ற ஆரம்ப காலங்கள்ல இந்த டாக்மேட்டிக்ஸ் என்ற வார்த்தையை அவர்கள் விரும்பி பயன்படுத்தினார்கள். அதுக்கு பின்னால அமெரிக்கர்களும் ஆங்கிலேயர்களும் இந்த சிஸ்டமேட்டிக் என்ற வார்த்தையை அதை குறித்து பயன்படுத்தி இப்ப சிஸ்டமேட்டிக் தியாலஜி என்பதுதான் அதிகமாகவே வழக்கத்தில் இருக்கிறது. இந்த இது இந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜி இறையியல்ல ஒரு முக்கியமான ஒரு டிசிப்ளின். இப்ப இதை என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து வேத இறையியல் பார்வையை விட வித்தியாசமானது. வேத இறையியல்னு சொன்னா இல்லையா, அதாவது பைபிளிக்கல் தியாலஜி, அதை விட வித்தியாசமானது. எப்படி வித்தியாசமானது? வேத இறையியல் முழு வேதத்திலும் மீட்பின் வரலாற்றை அது எங்கு ஆரம்பித்து எப்படி போகிறது என்பதை விளக்குகிற பொழுது, இந்த முறைப்படுத்தப்பட்ட இறையியல் சிஸ்டமேட்டிக் தியாலஜி வேதத்தின் இறையியல் போதனைகள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து அதை பற்றி முழு வேதமும் என்ன சொல்லுகிறது என்பதை முறையாக நமக்கு தொகுத்து கொடுக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு பைபிளிக்கல் தியாலஜியை எடுத்து பார்த்தா, இப்ப ரட்சிப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுங்க, ரட்சிப்பை பத்தி நமக்கு முழுசா தெரியணும்னு வச்சா, இப்ப பைபிளிக்கல் தியாலஜியை எடுத்தா அந்த ரட்சிப்பை பற்றி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் ஆகமம் வரையும் இருக்கின்ற போதனைகளை எல்லாம் நமக்கு தருவது பைபிளிக்கல் தியாலஜி. அந்த வேத இறையியல் டிசிப்ளினுடைய பொறுப்பு அல்ல. அதுக்கு நம்ம எந்த ஆசாமிய பார்க்கணும்? சிஸ்டமேட்டிக் தியாலஜியை தான் பார்க்கணும். ஏன்னா இது அவர் வேலை. சிஸ்டமேட்டிக் தியாலஜியில தான் என்ன நடக்கும், ரட்சிப்பை பத்தி பழைய ஏற்பாட்டுல ஆதி ஆகமத்தில இருந்து வெளிப்படுத்தல் வரையும் எப்படி சொல் விளக்கப்பட்டிருக்குங்கிறத முறைய வரிசை கிரகமாக தொகுத்து கொடுப்பது இந்த முறைப்படுத்தப்பட்ட இறையில் என்கின்ற அந்த ஒழுக்கத்தின் கடமை. அப்ப ரெண்டுமே இறையில் சம்பந்தமான முக்கியமான ஒழுக்கங்கள், புரியுதுங்களா? ரெண்டும் வித்தியாசமான விதத்துல முழு வேதத்தையும் விளக்குகிறது. ஒன்று முழு வேதத்தை பற்றிய நமக்கு இருக்க வேண்டிய பார்வையை, ஆத்மீக பார்வையை கொடுக்கிறது, அதுவும் அவசியம். முழு வேதத்திலும் ஆங்காங்கு காணப்படுகின்ற முக்கியமான வேத போதனைகளை எல்லாம் தனித்தனியாக தொகுத்து விவரமாக நமக்கு தருவது முறைப்படுத்தப்பட்ட ஒரு இறையியலுடைய அந்த ஒழுக்கத்தின் கடமையாக இருக்கிறது. அப்ப இதுதான் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு. இப்ப நான் அதை விளக்கிக்கிட்டு போற நேரமே உங்களுக்கு தெரியும் இது எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம இருக்கும். ஏன்னா சிஸ்டமேட்டிக் தியாலஜியில நம்ம படிக்கிறத வேத இறையில போயிட்டு தேட முடியாதே. ஆனா இது ரெண்டுமே அவசியம். ரெண்டுக்கும் உண்மையிலேயே சொல்ல போனா பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆனா அத அப்படி பிரித்து பார்த்து ரெண்டுக்குமே எந்த விதமான தொடர்பும் இல்லை என்கின்ற ஒரு தவறை ஒரு போதனை ஒரு பிரசங்கி ஒரு இறையில் படிக்கிறவன் செய்தா என்ன ஆவாம்? பிரான்சுக்கு போறவன் ஸ்ரீலங்காவில போய் முடிச்சிருவான். ஏன்னா ரூட்டே வித்தியாசமா போயிடும், புரியுங்களா? அது ரொம்ப தப்பு. இப்ப வேத இறையியல், அதாவது பிப்ளிக்கல் தியாலஜி, அது ரெண்டா பிரிக்கணும். என்ன பழைய ஏற்பாட்டு இறையியல், ஓல்ட் டெஸ்டமென்ட் தியாலஜி, நியூ டெஸ்டமென்ட் தியாலஜி. பழைய ஏற்பாட்டு இறையியல், புதிய ஏற்பாட்டு இறையியல்னு பிரிக்கலாம். ஆரம்ப காலத்தில் வேத இறையியல் பற்றி ஆராய்ந்து எழுதியவர்கள், அதாவது பிப்ளிக்கல் தியாலஜி பற்றி ஆராய்ந்து எழுதியவர்கள், முக்கியமாக பழைய ஏற்பாட்டு வரலாற்றை ஆராய்ந்து எழுதியவர்கள், அதில் இஸ்ரவேலின் வரலாற்றுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தந்து எழுதினார்களே தவிர அந்த வரலாற்றில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் இறையியலுக்கு அவர்கள் முக்கியம் தந்து விளக்கவில்லை. அது அது என்ன அது என்ன ஹிஸ்டரி, ரிடெம்ப்டிவ் ஹிஸ்டரின்னு நம்ம சொல்லுகிறோமா இல்லையா, மீட்பின் வரலாறு. ஆகவே அதை வந்து ஒரு கால அடிப்படையில விளக்கி கொண்டே போய் இப்ப என்ன நடந்துச்சு அடுத்து என்ன நடந்துச்சுன்னு இப்படியே பார்த்துக்கிட்டு போற நேரம் அது அவசியமாக இருந்த பொழுதும் அதுல இருக்கின்ற அந்த இறையிலை மறந்துடக்கூடாது. இது வந்து வெறும் ஹிஸ்டரி இல்ல. இப்ப ஒரு பிரிட்டனுடைய ஹிஸ்டரி, பிரான்சினுடைய ஹிஸ்டரி, இந்திய ஹிஸ்டரின்னு எடுத்து பார்க்கிற பொழுது அதுல நம்ம இறையியல் தான் தேடிட்டு இருக்க போறோம், பார்க்கவே மாட்டோம், சரிங்களா? அதுல அதை படிக்க முடியாது, அது வெறும் ஹிஸ்டரி தான். அதுலயும் நிறைய பாடங்களை கத்துக்கலாம் நடைமுறைக்கு நடந்ததை பத்தி, அங்க போய் ஆத்மீக இதுகளை நம்ம பாக்குறது இல்ல. ஆனா வேத இறையும் வேத வரலாறுன்னு வருகிற பொழுது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹிஸ்டரி, அது ஒரு ஆத்மீக வரலாறாக இருக்கிறது. அதனாலதான் அது ரிடெம்ப்டிவ் ஹிஸ்டரின்னு பேர் கொடுத்திருக்கிறாங்க, அதாவது மீட்பின் வரலாறு. உன்னதத்திலே குமாரன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏற்படுத்திய ஒரு திட்டத்தின் காரணமாக அவர்கள் படைக்கப்படுகின்ற அந்த மக்களிலேயே தான் தெரிந்து கொண்ட அந்த மக்களை எப்படி இந்த உலகத்திலே வரலாற்றிலே அவரோடு இணைத்துக் கொள்ளப் போகிறார், அதாவது அவர்களுக்காக ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தி அந்த ரட்சிப்பை அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் நடைமுறையில் பலனடையும்படியாக எப்படி செய்ய போகிறார், அவர்களை மகிமையில் கொண்டு சேர்க்க போகிறார்ங்கிற அந்த வரலாற்றை அது விளக்குகிறது. அப்ப அந்த வரலாற்றை விளக்குகின்றதற்காக எழுதியவர்கள் பழைய ஏற்பாட்டு தியாலஜி என்ன செய்துட்டாங்க, இந்த பிப்ளிக்கல் தியாலஜியில காலங்களுக்கும் இந்த நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுல உள்ள இறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தவறிவிட்டார்கள். இதன் காரணமாக அத்தகைய நூல்களை வாசித்தவர்கள், தியாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வாங்கி வாசித்தவர்கள், அவர்களால் பழைய ஏற்பாட்டு இறைகளை அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்த ஆரம்ப ஆய்வுகள் எல்லாமே இப்படி எழுதி ஆய்வு செய்து எழுதியவர்கள் எல்லாமே, அதாவது நான் ஒரு 1960கள் வரையும் அவர்கள் பழைய ஏற்பாட்டில் வரலாற்றை தவிர இறையல் இல்லை என்ற சிந்தனைக்கு அதை வாசித்தவர்கள் வருகிறதுக்கு இடம் கொடுத்து விட்டது அவங்களுக்கு எழுதிய புஸ்தகம். அப்ப சிலர் பழைய ஏற்பாட்டில் என்ன சில பேர் எழுதுகிற புஸ்தகத்துல பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை காண முடியாது என்ற அளவுக்கு போய்விட்டது அவருடைய நூலாராய்ச்சி. இப்படியான நூல்கள் எல்லாம் சீர்திருத்த கிறிஸ்தவம் ரிஃபார்ம் கிறிஸ்டியானிட்டி பழைய ஏற்பாட்டுக்கு கிறிஸ்துவின் அடிப்படையில் கொடுக்கும் விளக்கத்திற்கு முரண்பட்டு நிற்கின்றன. பாத்தீங்களா, இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு முக்கியமா சொல்லணும், நீங்க தியோலாஜிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி பாஸ்டர்ஸா இருக்கிறவங்க எந்த புஸ்தகம் வாசித்தாலும் தலைப்பு இருக்கு அப்படின்ட்டு வாங்கி அதை வாசிடக்கூடாது. புஸ்தகம் நல்லா இருக்கும், ஆனா உள்ளுக்கு இருக்கிறது நல்லா இருக்க. மாம்பழத்தை வாங்கினா கூட 15 தடவை யோசிக்கிறோம், நல்லா அழகா இருக்குது மஞ்சள் கலர்ல, ஆனா பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறோமா? நம்மளால கொஞ்சம் நசுக்கி பார்க்காம இருக்க முடியுது இல்லையா? அது முடியலையே. ஏன் அது கூட பழுத்து இருந்தாலும் ஆபத்து, உள்ளுக்கு நமக்கு தெரியும். ஏதாவது கருப்பு கோடு அது இதுன்னு இருந்தாலே நமக்கு யோசனை வந்துடும், அதெல்லாம் இல்லாம வாங்க பார்ப்போம். ஏன்னா பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போய் உள்ளுக்கு பூரா பூச்சியா இருந்தா என்ன ஆயிடுது? பணமும் நஷ்டம், சாப்பிடவும் முடியாது. அது மாதிரி புஸ்தகங்களையும் நம்ம கலர் அழகா, அட்டையெல்லாம் நல்லா அருமையா இருக்கே, ஏன் தலைப்பெல்லாம் சூப்பரா போட்டிருக்கிறாங்க அப்படின்னு வாங்கிட்டு போகக்கூடாது. எப்பவுமே நம்ம அந்த எழுதுனவனை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். இவனுடைய கிரெடென்ஷியல்ஸ் என்ன, என்ன மாதிரி தியோலாஜிக்கல் காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்கிறான், வேற இவருடைய என்ன பாஸ்டரா இருந்திருக்கிறாரா சபையில, முக்கியமா அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கிறது, என்ன சத்தியங்களை விசுவாசத்து இருக்கிறாங்கிறத அந்த புத்தகத்தை பத்தி ரிவ்யூஸ் வாட்சி பார்க்கணும், தெரிஞ்சு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். எழுதினவங்களை எல்லாம் நல்ல சத்தியத்தையே எழுதி போடுறாங்கன்னு இல்ல, எவ்வளவு தூரம் நல்ல இறையியல் வல்லுநர்கள் புத்தகங்கள் எல்லாம் வெளியிடுகிற மாதிரி பிசாசும் ஒரு பக்கம் உட்கார்ந்துகிட்டு புத்தகங்களை வெளியிட்டுகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம மாதிரி அதுல விழுந்து போறவங்களெல்லாம் அது தனக்கு வச்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி தவறான புஸ்தகங்களை வாசித்தவர்கள் தான் இன்னைக்கு லிபரல் கிறிஸ்டியன்ஸா வந்திருக்கிறாங்க. பாருங்க, இந்த பாரம்பரிய சபை பூரா இருக்கிற பாஸ்டர்ஸ் கிட்ட எடுத்து பார்த்தா ஆதியாமத்தை பத்தி என்ன சொல்றீங்க, எடுத்துக்கோ முதல்ல 6 நாட்கள் ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கினாரா? இல்ல, உண்டாக்கவில்லை. அப்ப எவ்வளவு நாளத்துல? அதுக்கு எத்தனையோ 100 ஆண்டுகள் தான் எடுத்துச்சுன்னு இப்படி இப்படியே இதே போக்குல தான் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டு வந்து கடைசியில நமக்கு வேதத்துல இருக்கிற நம்பிக்கைய 1 பைசா கூட இல்லாம ஆக்கிடுவாங்க. உங்களுக்கு எல்லாம் பேர் பிஷப்பு. இதே நேரத்துல நம்ம ஊர்கள் எல்லாம் தியோலாஜிக்கல் காலேஜ்னு போயிட்டு பார்த்தா இதே நிலைமை தான். அதனாலதான் அங்கிருந்து வாரவங்கள் எல்லாம் லிபரல் தியோலோஜியன்ஸ் இல்லாட்டி லிபரல் பாடங்களை படிச்சிட்டு வந்து, அதாவது வேதத்துல ஆண்டவருடைய வார்த்தையும் இருக்கிறது, மனிதனுடைய கருத்தும் இருக்கிறது, அந்த மாதிரி சொல்லுவது ஒரு பொய்சன் மாதிரி, விஷம் மாதிரி. மனித கருத்து வேதத்துல இல்ல, வேதத்துல ஆண்டவருடைய வார்த்தை தான் இருக்கு. ஆண்டவர் அனுமதித்த மனிதனுடைய எழுத்து வல்லமை இருக்கிறது, ஆனா அது பாவம் அல்ல. தவறுகளுக்கு வேதத்துல இடமே இல்லை. வேதம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் பரிசுத்தமானது. ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தை பிரயோகங்களும் பரிசுத்தாவினால் பயன்படுத்தப்பட்டு, அதனாலதான் நம்ம இருதயத்தை பாதுகாத்துக்கணும். சத்தியத்திலேயே நிலைத்திருக்க வேண்டுமானா இருதயத்தை பாதுகாக்கணும். ஆகவே வாசிக்கிற புத்தகங்கள் அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து சரியான புத்தகங்களை மட்டும் வாசிப்பது அவசியம். நான் வந்து எப்பவுமே அது செலக்டிவா தான் வாசிப்பேன். ஏபிஜில சொல்லி கொடுத்திருக்கேன், ரீட் பட் ரீட் செலக்டிவ்லி, தெரிவு செய்து. கண்ணா மண்ணான்னு கடையில் இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி வாசிக்க கூடாது, பணமும் வீணா போயிடும். தெரிந்தவர்கள், நல்ல ஆவிக்குரியவர்கள், வேதத்திலே ஆணித்தரமான நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள், ஒரு வேத வார்த்தை வசனத்திலிருந்து பல சாயல்களை பார்க்காமல் அது ஒன்றையே சொல்லுவதாக நம்பி அதை தெளிவாக விளக்குகிறவர்கள் எழுதிய புத்தகங்களை வாசிக்கிறது தான் ரொம்ப அவசியம். பின்னால சொல்ல போறேன், ஏன்னா ஒரு பாஸ்டர் சபையில மோசமானவனா இருந்தா அது ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேரை அவனுக்கு ஆபத்து. ஏன், ஒரு ஒரு சோத்து பானையில நம்ம விஷத்தை ரொம்ப கொட்ட தேவையில்லை, ஒரு துளி போட்டா போதும், அது என்ன ஆயிரும், முழு பாணியையுமே விசஸ்வரா மாத்திரும். அப்படிதான் ஒரு பாஸ்டர் நல்லவனா இருந்தா 100 பேரையும் அருமையா பல்லவம் அனுப்பி வைப்போம், கெட்டவனா இருந்தா அந்த 100 பேரையும் சாத்தானுக்கு சேவை செய்கிறவர்களாம் மாத்தி விட்டுருவோம். புரியுதா உங்களுக்கு? இந்த லிபரல் சர்ச்சஸ் எல்லாம் வந்ததுக்கு இதுதான் காரணம். ஆவிக்குரிய தன்மையை இழந்து போன நிலைமைக்கு வந்ததுக்கு முக்கியமா தலைவர்கள் காரணமா இருந்திருக்காங்க. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆகவே இந்த விதமாக வேத இறைய பிரிவை, பிப்ளிக்கல் தியாலஜியை முறைப்படுத்தப்பட்ட இறையிலிருந்து முற்றாக பிரித்து பார்த்த அந்த செயல், ரெண்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு பிரித்து பார்த்த செயல், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில் இருக்கும் ஒற்றுமையை தெளிவாக பார்க்க முடியாதபடி செய்து பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தாவியின் கிரியைகள் அதிக அளவில் இல்லை என்ற மனப்போக்கை உருவாக்கிவிட்டிருந்தது. அப்படி போனா என்ன ஆகும், அங்க அவ்வளவு இல்லைன்ட்டு கடைசியில் அவரே இல்லைன்னு ஆயிரும். அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பாத்தீங்களா, நம்ம பார்வை தான் தவறா இருக்கும். பார்வை சரியா இல்லைன்னு கண்ணாடி போட்டுக்கிறோம் இல்லையா, அப்பதான் ஒழுங்கா பார்க்க முடியும். அந்த மாதிரி இவங்க பார்வை தவறா போச்சு. இப்ப உண்மையில் எந்த இறையியல் ஒழுக்கத்தையும், டிசிப்ளின், அதாவது பிப்ளிக்கல் தியாலஜி, சிஸ்டமேட்டிக் தியாலஜி அப்படி எல்லாம் இருக்கிற இதையும், ஏனைய இறையியல் ஒழுக்கங்கள் நிறைய இருக்குது. இறையியல் ஒழுக்கங்கள் ஒன்னு பிப்ளிக்கல் தியாலஜி, இன்னொன்னு சிஸ்டமேட்டிக் தியாலஜி, அதுக்கு பிறகு தனித்தனியா ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்கும். இப்ப இதெல்லாம் ஒன்னுல இருந்து இன்னொன்ன பிரித்து பார்க்கிற காரியத்தை நம்ம செய்தா அது பயங்கரமான ஒரு துறைய லாபத்தில் கொண்டு போய் விட்டோம். நடைமுறை பயன்பாட்டிற்காக, பிராக்டிக்கல் ரீசனுக்காக இறையியல் அறிஞர்கள் வேத போதனைகளை சில ஒழுங்கு ஒழுக்கத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் பிராக்டிக்கல் ரீசனுக்கு தான். என்னது பழைய ஏற்பாட்டு இது வேத இறையியல், பிப்ளிக்கல் தியாலஜி, மற்றது சிஸ்டமேட்டிக் தியாலஜி, இதெல்லாம் கொண்டாந்திருக்கிறாங்க. ஆனா அவற்றை நாம் ஒன்றோடு ஒன்று எந்தவித தொடர்பும் இல்லாதபடி பார்த்து பயன்படுத்துவதற்காக அவர்கள் அதை செய்யவில்லை. புரியுதா உங்களுக்கு? பி கேர்ஃபுல், எல்லாம் தொடர்பு இருக்கு, எல்லாம் வேதம் சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் தனித்தனியாக நம்ம படிச்சாலும் கூட அதை மொத்தமா இது வேத இறையல்னு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் பார்க்க கத்துக்கணும். இப்ப இங்க 3 அப்ளிகேஷன் கொடுக்க விரும்புகிறேன் இந்த இடத்துல. முதலாவது, இப்ப இதுல இருந்து ஒன்னு புரியணும் நமக்கு, நம் இனத்தில் மட்டுமல்லாது மேலை நாடுகளிலும் கூட தவறான பல போதனைகள், கிறிஸ்தவ போதனைகள் என்ற பெயரில் உலவுவதற்கு என்ன காரணம்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த தவறான போதனையை எடுத்துக்கொண்டாலும், போலி போதனை, அதன் தவறுக்கு காரணம் வேதம் போதிக்கும் இறையியல் போதனைகளில் இருந்து அது விலகி போயிருப்பதனால்தான். ட்ரெயின் தண்டவாளத்துல ஒன்ல இருந்து விலகினாலும் ஆபத்து தானே, ரெண்டுலயும் சரியா ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படி விலகி போவதற்கான காரணங்கள் நிச்சயமாக ஒன்று, நம்மிடத்திலும் மேலை நாடுகளிலும் இன்று இருந்து வரும் பல இறையியல் கல்லூரிகள் தான். அந்த கல்லூரிகள் எல்லாம் தவறான இறையியலால் மூழ்கி போயிருப்பதால் அங்கிருந்து தவறான இறையியலோடு வருகிறவர்கள் சபை சபையா இருந்து வர்றாங்க. ரெண்டாவது, எப்போதும் ஒரு சபைக்கு போதகனாக அல்லது மூப்பனாக அல்லது அது பிரசங்கம் செய்வதற்காக வருகிறவர்களை நாம ரொம்ப கடுமையாக ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். எவ்வளவு கடுமையா அது எனக்கு சொல்ல முடியாது. அவசியமான அளவுக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு சபையில உயர்ந்த ஸ்தானமாக இருப்பது எது? போதக ஊழியம் தான். மேல இருக்கா? பாரம்பரிய சபைக்கெல்லாம் போனா பிஷப், ஆர்ச் பிஷப், அவங்க பிஷப் இருக்கும், அதெல்லாம் நம்ம நம்புறது இல்லையே. ஆண்டவர் சபைக்கு கொடுத்திருக்கிறது 2 பதவிகள் தான், பாஸ்டர்ஸ், டீக்கன்ஸ். இதுக்கு மேல எதையும் பாக்குறவங்களுக்கும் வேதத்துக்கும் தொடர்பே இல்லைன்னு தெரிஞ்சுங்க. அவங்க ஒரு சபையில உயர்ந்த ஸ்தானம் பாஸ்டர்ஸ், ஓ இன்னொரு பேர் அவங்களுக்கு எல்டர்ஸ், அதாவது போதித்து பிரசங்கிக்கின்ற ஒரு ஊழியம், ஒரு மினிஸ்ட்ரி. அந்த ஊழியத்தில் தவறான இறையலோடு ஒருவன் இருந்தால் அந்த சபை தவறான இறையலின் வழியில் மட்டுமே போக முடியும். போதிக்கிறான்னா தவறாதான் இருக்கும். அதுதான் நம்மளுக்கு சபைகளில் இன்று இருக்கு வருகிறது. இப்ப நமக்கு ஒரு நோய் வந்தா ஒரு சீக்கு வந்தா டாக்டர்கிட்ட போறோம். அப்ப அந்த டாக்டர் தான் நம்ம சரீரத்துக்கு நம்ம உயிருக்கு பாதுகாப்பு. அந்த டாக்டர் போலியானவனாக இருந்து ஒரு கொடுக்க கூடாத ஒரு ஊசியை போட்டால் நமக்கு என்ன நடக்கும்? சரீரம் பாதிக்கப்படும். அதனாலதான் நம்ம என்ன செய்யணும்? மிகுந்த கவனத்தோடு சரியான டாக்டரை நம்ம தேடி போகிறோம். அப்படி தேடி போகிற பொழுது அவர் சரியான ஒரு ஊசியை கொடுத்து நம்ம நோய் குணமாகிறதுக்கு ஒரு வழி இருக்கின்றது. ஆகவே இங்க நம்ம மிகுந்த கவனத்தோடு சரியான ஒரு ஆவிக்குரிய டாக்டரை தேடி போகிற பொழுது ஒரு வாக்கை திசை திருப்பி விட்டு விடக்கூடிய ஒரு போலி போதகனோ, போதிக்க தகுதியே இல்லாத ஒரு தவறான போதனையாளனோட போறத தவிர்த்துக் கொள்ளலாம். அப்படியானவர்கிட்ட போறதுனால எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை நினைத்து பாருங்கள். தப்பான டாக்டரால், அதாவது ஒரு போலியான ஒரு டாக்டரால் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம உயிரை மட்டும்தான் எடுக்க முடியும். அவன் விஷ ஊசி போட்டான நல்ல ஊசி நினைச்சுட்டு நம்ம செத்து போயிடும். ஆனா தப்பான ஒரு போதகனால் நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆனந்தத்தோடு அனுபவிக்க முடியாமல் படு தள்ளாட்டத்தில் இந்த உலகத்தில் இருந்து ரட்சிப்பு நிச்சயமும் இல்லாமல் கடைசியில நம்ம விசுவாசியான கேட்கிற நிலைமைக்கே கொண்டு வந்து விட்டுருவோம். தேவையா? மூணாவது பயன்பாடு, உங்களில் போதகர்களாக, பிரசங்கிக்கிறவர்களாக, பிரசங்க பயிற்சி பெறுகிறவர்களாக இருப்பவர்கள் எந்த அளவுக்கு ஆத்துமாக்களுக்கு நீங்கள் தவறான மருந்து கொடுத்து விடக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்க உணர்ந்து பார்ப்பது அவசியம். அதனால நீங்க போட எடுத்திருக்கின்ற ஊசியை ஓய்வு நாளையும் மற்ற நாட்கள்லையும் சரியா எப்போதும் நிதானத்தோடு ஆராய்ந்து பார்த்து போடுங்கள். லேபிள் என்ன எழுதி இருக்குன்னு நம்ம பார்க்கிற மாதிரி நம்ம கொடுக்க போற செய்திகளை எல்லாம் கவனத்தோடு ஆராய்ந்து பார்த்து சரியான விதத்துல கொடுக்கணும். அதாவது உங்களுடைய இறையல் நம்பிக்கைகள் சரியானதாக இருந்து விடும்படி பார்த்து பிரசங்கங்கள் போதனைகள் எந்த விதத்திலும் தவறே இல்லாதவையாக இருந்து விடும்படி பார்த்து கவனத்தோடு போதிக்கணும். இதற்கு ஆரம்பம் சுத்தமான தெளிவான இறையியல் போதனைகளில் உங்களை நீங்க வளர்த்துக்கிறது தான். அதற்காக எந்த அளவுக்கு உழைக்க முடியுமோ அதை செய்வதில் நாம் எந்த அளவுக்கும் குறை வைக்க கூடாது. இப்ப மறுபடியும் சப்ஜெக்டுக்கு வருவோம். பழைய ஏற்பாட்டில் ஆவியானவரின் கிரியை பற்றி இன்றிருக்கும் தவறான போதனைகளுக்கு முதலாவது காரணத்தை பார்த்து விட்டோம். முதலாவது காரணம் வேத இறையியல் ஆகிய பிப்ளிக்கல் தியாலஜியிலிருந்து முறைப்படுத்த இறையியல் ஆகிய சிஸ்டமேட்டிக் தியாலஜியை இரண்டுக்கும் தொடர்புள்ளதாக பிரித்தது அந்த தவறான போதனைகளுக்கு காரணமாக அமைந்து விட்டது. இப்ப இரண்டாவது காரணம் என்ன? அப்போஸ்தல நடவடிக்கைகளில் ஆரம்ப அதிகாரத்தில் நாம வாசிக்கின்ற பெந்தகோஸ்தே தினம், இந்த பெந்தகோஸ்ட் வாசிக்கிறோம் இல்லையா, அந்த பெந்தகோஸ்தே தினத்தின் முக்கியத்துவத்தை உணராமல் இருப்பது இது ஒரு பெரிய பிரச்சனை. இது ஒரு பெரிய பிரச்சனை. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுக்கும் நடுவில் வந்து நிற்பது இந்த அப்போஸ்தல நடவடிக்கையில் பெந்தகோஸ்த். அந்த பெந்தகோஸ்தினுடைய சிக்னிபிகன்ஸ், அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இருந்தால் நமக்கு பெரிய ஆபத்து. சரிங்களா? அது பின்னோக்கி பார்க்கறது, முன்னோக்கி பார்க்கிறது. அப்ப இந்த இதனுடைய முக்கியத்தை உணராமல் போனது பல பேருக்கு தவறான ஆவிக்குரிய போதனைகளை கொண்டு வருவதற்கு அவர்களை தள்ளிவிட்டது. பெந்தகோஸ்தே தினத்திற்கு முன்னும் அதற்கு பின்னும் நிகழ்ந்த பரிசுத்தாவியின் கிரியைகளுக்கு இடையில் மிகவும் முக்கியமான வேறுபாடு இருப்பதாக வேதம் தெளிவாக போதிக்கின்றது. இந்த முக்கியமான வேறுபாடு பற்றி யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகின்ற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதபடி இருந்ததனால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. நல்லா பார்த்துங்க, இந்த கடைசி வசனம் ரொம்ப முக்கியம். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியா பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை.
அப்ப வேதத்தின் அநேக முக்கிய பகுதிகள் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் அதற்கு பின் வந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் நிகழ்ந்த பரிசுத்த ஆவியின் கிரியைகளுக்கிடையில் பெரிய வேறுபாடு இருப்பதாக தெளிவாக சொல்லுகின்றன. இவற்றில் ரெண்டு முக்கிய பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை இப்பொழுது நம்ம கவனிப்போம். அது வந்து யோவேல்ல வருகிறது ஒன்று, மற்றது சகரியாவில் வருகிறது. சரிங்களா? அப்ப ஏற்கனவே யோவான்ல நம்ம பார்த்தது வந்து இன்னும் இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினா பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை என்பதை தெளிவா பார்க்கிறோம். இப்ப யோவேல் 2:31-32 வாசிப்போம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். மீதியாயிருப்பவர்கள், the remnant, அவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாய் இருக்கும். அப்ப ஃபியூச்சர்ல நடக்க போகிறத இது சொல்லுகிறது. கர்த்தர் சொன்னபடியே இது நடக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்தது சகரியா 12:10 பார்க்கிற பொழுது, நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரனானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் என்று சகரியா சொல்லுகிறது. அப்ப இந்த யோவேலும் சகரியாவும் தீர்க்க தரிசனங்கள். அதில் இப்படி சொல்லுகிறது. இப்ப ஐப்ரஹாம் கைப்பர்னு ஒரு இறையியல் அறிஞர் பரிசுத்த ஆவியானவரை பற்றி தான் எழுதின நூல்ல இது பற்றி விளக்குகிற பொழுது சொல்லுகிறார், இந்த ரெண்டு பகுதிகளும் அந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகள் பூரணமானவையானவராக இருக்கவில்லை என்பதை காட்டுகின்றன. அதனால அவர் செய்ய வேண்டிய எல்லாம் இன்னும் முடிந்து விடவில்லை என்று காட்டுகின்றன. பரிசுத்தாவியின் முழுமையான செயல்கள் நிகழ வேண்டிய காலம் இன்னும் வரவேண்டியதாக இருக்கிறது. அந்த அதிலிருந்து பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாடு பின்னோக்கி பார்க்கிறதுன்னு சொல்லி இருக்கிறனா இல்லையா, மேசியா வந்த பிறகே அவருடைய செயல்கள் முழுமையாகவும் மகிமையோடும் நிகழப்போகிறது என்று கைப்பர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆக இதுவரை இந்த விஷயத்துல பொதுவான கருத்து இருக்க முடியும். ஏன்னா அது முழுமையா முடியல, பழைய புதிய ஏற்பாடு வந்து பரிசுத்தாவியானவருடைய கிரியைகள் முடியும் என்பதில் பொதுவான கருத்து இருக்க முடியும். ஆனால் பெந்தகோஸ்தே தினத்திற்கு பிறகு அப்படி என்ன வித்தியாசமான பரிசுத்தாவியானவரின் செயல்கள் இருந்தன என்று அதை பற்றி சிந்திக்கிற பொழுதே அநேக கருத்து வேறுபாடுகள் பல பேரிடம் இருக்கின்றன. இந்த இடத்தில் தான் அடிப்படையான கருத்து வேறுபாடு எல்லோரிடமும் இருக்கிறது. இதுல சில பேர் சொல்றாங்க, பெந்தகோஸ்தே தினத்துக்கு பிறகு நிகழ்ந்த பரிசுத்தாவியின் வருகையின் காரணமாக ஏற்பட்ட செயல்கள் பழைய ஏற்பாட்டு விசுவாசிக்கும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கும் இடையில் எந்த விதமான தொடர்புக்கும் இடமில்லாதபடி முக்கிய வேறுபாடு இருப்பதாக காட்டுகின்றன என்கிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்க, பழைய ஏற்பாட்டு தேவ மனுஷனுக்கும் புதிய ஏற்பாட்டு தேவ மனுஷனுக்கும் பெரிய வித்தியாசம், ஒரே விதமான காரியங்களை நம்ம பார்ப்பதில்லை, இதை இப்படி தீர்மானம் பண்ணிடுறாங்க. பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு பரிசுத்த ஆவியார் செய்த காரியங்களை அடிப்படையாக வைத்து அவர்கள் கருத்துப்படி பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரின் எந்த கிரியையும் வெளிப்புறமானவை மட்டுமே, இட் இஸ் ஓன்லி எக்ஸ்டர்னல், ஒரு மனுஷனுக்கு வெளியில செய்தது மட்டுமே, அவனுக்கு உள்ளே இருதயத்தில் அவர் எதிலும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார்கள். இதுதான் சில பேர் சொல்ற விளக்கம் பெந்தகோஸ்தே வச்சு. ஏனையோர், இவர்களோடு முரண்படுகிற ஏனையோர், பெந்தகோஸ்தே தினம் தேவனுடைய மக்களுக்கு ஒரு புதிய யுகத்தை உண்டாக்கியது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம்,
இருந்த பொழுதும் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தேவனுடைய மக்களில் நிகழ்ந்த பரிசுத்த ஆவியின் கிரியைகளில் பிரிக்க முடியாத ஒரு அசைக்க முடியாத ஒரு தொடர்ச்சி இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ரெண்டின் அடிப்படையில தான் நீங்க நம்ம டினாமினேஷன்ஸ் பார்க்கலாம், புரியுங்களா? அப்படி இருக்கு. இப்ப இதன் காரணமாக உருவாகிய ஒரு போதனை தான் பந்தவசிய தினத்துக்கு முன்பு ஆவியானவர்கள் மனிதர் மேல் வந்து இறங்கினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் சீடர்களோடு வாசம் பண்ணினார். பெந்தகோஸ்தே தினத்துக்கு பிறகு அவர் கிறிஸ்தவர்களுக்கு உள்ளே இருக்க ஆரம்பித்தார் என்ற போதனை. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய செயல்கள்ல மூணு காரியத்தை அவங்க பாக்குறாங்க. இப்ப இதை எங்கிருந்து அவர்கள் பார்க்கிறார்கள்? இதுக்கு ஆதாரமாக அவர்கள் காட்டுகிற வேத வசனம் ஒன்னு இருக்குது, ஜான் 14:17. Let's look at it. All right. Now, பாருங்க இதுல ஈவன் த ஸ்பிரிட் ஆஃப் ட்ருத், ஆங்கிலத்தில் வாசிக்கிற முதல்ல, ஆவியானவர் ஹோம் த வேர்ல்ட் கேனாட் ரிசீவ், இந்த உலகத்தால பெற்றுக்கொள்ள முடியாத அந்த ஆவியானவர், பிகாஸ் இட் நைதர் சீஸ் ஹிம் நோ நோஸ் ஹிம், அவர்களால் அவரை பார்க்க முடியாததாலும் அறிந்து கொள்ள முடியாததும் இருக்கிறது. பட் யூ நோ ஹிம், அவர் தன்னுடைய சீடர்களுக்கு பேசுகிறார், நான் உங்களுக்கு அவரை தெரியும், காரணம் வார்த்தை, ஹி டுவெல்ஸ் வித் யூ, அவர் உங்களில் வாசம் பண்ணுகிறார், அண்ட் யூ வில் பி அண்ட் வில் பி இன் யூ, அவர் உங்களில் வாசம் பண்ணுகிறார், அவர் உங்களில் இருப்பார். அப்ப அங்க ரெண்டு காரியத்தை அந்த கடைசியில பாக்குறோம், உங்களுக்கு அவரை தெரிகிறது, இப்போது அவர் உங்களில் வாசம் பண்ணுகிறார், அப்புறம் அவர் உங்களில் இருப்பார். இந்த வில்லுன்னு போட்டிருக்கிறது, இந்த வசனத்தை வாசித்துட்டீங்களா? அப்ப தமிழ்ல உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியா அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இப்ப தமிழ்ல அப்படித்தானே எல்லாம் முன்னுக்கு இருந்து பின்னுக்கு இருந்து முன்னுக்கு போயிட்டு எழுதணும். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் அவரை அறிவீர்கள். ஆனா இங்கிலீஷ்ல பார்க்கிற பொழுது ஹி டுவெல்ஸ் வித் யூ அண்ட் ஹி வில் பி இன் யூ, சில டிரான்ஸ்லேஷன்ல ஹி இஸ் இன் யூன்னு பிரசன்ட் டென்ஸ்ல எழுதி இருக்குது, சில டிரான்ஸ்லேஷன்ல ஹி வில் பி இன் யூ ஃபியூச்சர்ல எழுதி இருக்குது. இப்ப இந்த வசனம், இப்ப இந்த கிரேக்க வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு வேதம் மொழிபெயர்ப்பு நமக்கு வந்த பொழுது அந்த ஆதியில ஆண்டவருடைய பராமரிப்பின்படி என்னென்ன டெக்ஸ்ட், அதாவது மெனுஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க, இந்த மொழிபெயர்ப்புக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரிஜினல் மெனுஸ்கிரிப்ட் என்னென்னலாம் இருந்துச்சோ அதையெல்லாம் காப்பாற்றி வச்சிருந்தது தான் பயன்படுத்தி வேதம் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்ப மெனுஸ்கிரிப்ட்லயும் கூட நிறைய வித்தியாசமான மெனுஸ்கிரிப்ட் இருந்திருக்கு அப்பவே. அப்ப அந்த மெனுஸ்கிரிப்ட் எல்லாம் சரியா பார்த்து படித்து தொகுத்து சரியானதை வச்சுதான் டிரான்ஸ்லேஷன் செய்யணும், சரிங்களா? இல்லாட்டி அது ஒரு லேசான வேலை இல்லை. அப்ப அந்த ஆகவே அந்த அப்படியான அந்த மெனுஸ்கிரிப்ட்ல இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது அந்த கிரேக்க மொழிபெயர்ப்பின் படி இது ஒரு லேசான வசனம் அல்ல. பல்வேறு கிரேக்க மெனுஸ்கிரிப்ட்ஸையும் எடுத்து ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அதெல்லாமே வித்தியாசமான விதத்தில் அமைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதன் காரணமாக சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் உங்களுக்குள்ளே இருப்பதால் என்பதை எதிர்காலத்தில் நிகழப்போகும் காலத்தை உணர்த்தும் விதத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள், சரிங்களா? வேறு சில தற்காலத்தில் நிகழ்ந்ததாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். சொல்றேன், ஒரு மொழிபெயர்ப்பா காலனுக்கு இது ஒரு ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது இருக்கிற எழுத்தை தான் போடணும். நாம நினைச்சதை போடக்கூடாது, நம்ம நினைச்சதை மொழிபெயர்ப்புல போட்டா நம்ம நினைக்கிறது விசுவாசிக்கிறத திணிச்சிடறோம். அப்ப அதனாலதான் லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எழுத்துப்பூர்வமான மொழிபெயர்ப்பு அவசியம். அந்த என்னதுன்னு தீர்மானிக்க வேண்டியது வாசிக்கிறவன் தான். எப்படி தீர்மானிக்கிறது?
ஒரு எழுத்து வசனம் மட்டும் இருந்தா நான் சொல்லி இருக்கிறேன், எப்போ எந்த சத்தியத்தையும் அந்த வசனத்தை வச்சு மட்டும் தீர்மானிக்க கூடாது. எதை பார்க்கணும்? கான்டெக்ஸ்ட். அது அமைந்திருக்கும் சந்தர்ப்பம், அந்த கான்டெக்ஸ்ட் நமக்கு கிளாரிட்டியை கொடுக்கும். சரிங்களா? ஆகவே அந்த வசனத்தை மட்டும் பார்க்க கூடாது, அந்த வசனத்தை ஆராய்ந்து எக்ஸஜிசிஸ் பண்ணி படிச்ச பிறகு லுக் அட் இட் இன் த கான்டெக்ஸ்ட், அது அமைந்திருக்கிற சந்தர்ப்பத்தின் படி பார்க்கணும். அப்ப இப்படியான வித்தியாசமான மெனுஸ்கிரிப்டுகள் இந்த வசனத்தை விளக்குவதால் இதை மொழிபெயர்க்கும் போது இதை வைத்து பரிசுத்தாவியின் மூன்று விதமான கிரியைகள் விசுவாசியில் நிகழ்வதான ஒரு போதனையை நம்ம உண்டாக்கினால் என்ன பிரச்சனை? வேதத்தின் ஏனைய பகுதிகளில் அதற்கான ஆதாரங்களை நம்ம பார்க்க முடியாது. ஆனா அப்படி மூணு விதமா இருக்கிறதா நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அவர் வருவாரு, இயேசு கிறிஸ்துவின் வாழ்ந்த பொழுது அவர் சீடர்களோடு வாசம் பண்ணினார், பெந்தகோஸ்தேக்கு பிறகு அவங்க உள்ளுக்கே வந்துடுறாரு ஒரு போதனையை உண்டாக்கிட்டார். அப்ப நம்ம ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல கான்டெக்ஸ்ட பார்க்கணும். இப்ப வேறு சிலர் பெந்தகோஸ்தேக்கு முன்பு பரிசுத்தாவியானவர் தேவனுடைய மக்களில் ஒரு விதமான கிரியையையும் பெந்தகோஸ்தேக்கு பிறகு அவர்களில் இன்னொரு விதமான கிரியையும் செய்தார் என்று இரு விதமான கிரியைகள் என்ற போதனையை கொடுத்தார். முதல்ல பார்த்தவங்க மூன்று விதமான கிரியை, இப்ப ரெண்டு விதமான கிரியைகள். நான் பழைய ஏற்பாட்டு பகுதிகளை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இந்த விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் மனிதர்கள் மேல் வந்து இறங்கியது பற்றிய விளக்கங்களை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த போதனையை அளித்தவர்கள் இந்த ரெண்டு விதமாக இருக்கிறார். அந்த போதனையை அளித்தவர்கள் ஒரு முக்கியமான ஒருத்தர் ஜி கேம்பல் மோகன் என்று சொல்லுகிற ஒரு போதகரும் இறையியல் அறிஞர். இவர் வந்து லண்டன்ல இருக்கிற வெஸ்ட்மின்ஸ்டர் சாப்பல்ல நெடுங்காலமா போதகராக இருந்து அவருக்கு பிறகு அந்த வெஸ்ட்மின்ஸ்டர் சாப்பல்ல போதகராக வந்தவர் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ், டாக்டர் மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ். ஆகவே அந்த வெஸ்ட்மின்ஸ்டர் சாப்பல் இந்த ரெண்டு பேருக்கும் பேர் போனது. கேம்பல் மோகன் ஒரு நல்ல பிரசங்கியாக இருந்திருந்த பொழுதும் மோகனுடைய இறையியல் போதனையில் இந்த விஷயத்துல நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையிலேயே மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் இந்த விஷயத்துல அவரோட ஒத்துக்கிட்டவே இருக்க மாட்டார். ஆகவே முதல்ல மூணு விதமான பரிசுத்த ஆவியின் கிரியைகள், அதுக்கு பிறகு ரெண்டு விதமான பரிசுத்த ஆவியின் கிரியைகள்னு வந்து இறங்கி இருக்குது. இப்ப பழைய ஏற்பாட்டுல ஒரு விதம், புதிய ஏற்பாட்டுல இன்னொரு விதம். இப்ப இந்த இடத்துல நான் இதை முடிக்க விரும்புகிறேன். இப்ப அடுத்த தடவை சந்திக்கிற பொழுது இதிலிருந்து தொடர்ந்து இந்த மூணாவது விதம் வேதத்துல பார்க்கவே முடியாது. இந்த ரெண்டு விதமான விளக்கங்களை கொடுக்கிறவர்கள், அதாவது பரிசுத்தாவியான பழைய ஏற்பாட்டில் ஒரு விதமாகவும் புதிய ஏற்பாட்டில் இன்னொரு விதமாகவும் செய்தார் என்பது சரியானதா, அதிலிருந்து வந்த தவறான போதனைகள், அதற்கு பிறகு எது சரியானது, பெந்தகோஸ்தே தினத்தின் முக்கியத்துவம் என்ன, பரிசுத்தாவியினுடைய கிரியைகளை செயல்பாடுகளை பொறுத்த விதத்திலே பெந்தகோஸ்தே தினம் எத்தகைய முக்கிய இடத்தை வகிக்கிறது என்பதை நாம தெளிவாக பார்ப்போம். அதுக்கு பிறகுதான் பழைய ஏற்பாட்டுக்கு மறுபடியும் போய் சவுல் முதல் கொண்டு அந்த உதாரணங்களை எடுத்து இதுவரை நம்ம பார்த்திருக்கின்ற இறையியல் விளக்கங்கள்ல சரியானதின் படி அந்தந்த நிகழ்ச்சிகளுக்கு விளக்கம் கொடுக்கிற நேரம் உங்களுக்கு இந்த மனிதர்களில் நிகழ்ந்த காரியங்களை பற்றி தெளிவாக தெரிந்து போயிடும். இன்னைக்கு இந்த அளவுக்கு தான் நம்ம பார்க்கலாம். ஏன்னா கூடவும் இன்ஃபர்மேஷன் லோட் பண்ணிட்டாலும் நம்ம மூளையால தாங்கிக்க முடியாது. இத இன்னொரு தடவை எல்லாம் கேட்டு பாருங்க. இது வந்து முக்கியமான ஒரு போதனை பரிசுத்தாவியானவரை பற்றி. நிச்சயமாக இத ஒரே நேரத்துல எல்லாம் நம்ம கொடுத்திருக்க முடியாது. இப்ப எல்லாம் இதை அடுத்த முறை வர்றதுக்கு முன்பு கேட்டு நீங்க சரியான விளக்கத்துல இருந்தா இனி வர்றத தெளிவா புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவியாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் திருத்துவத்தில் முக்கியமான ஆள் தத்துவம். இன்னொரு விதத்துல மூன்று ஆள் தத்துவங்களும் கர்த்தர்னு வேதம் சொல்லுது. ஆகவே இந்த விதத்திலையும் பிதாவை பற்றிய தவறான எண்ணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது, குமாரனை பற்றிய தவறான எண்ணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது, பரிசுத்த ஆவியானவரை பற்றிய தவறான எண்ணங்களும் நமக்கு இருக்கக்கூடாது. ஒரே கர்த்தர். கர்த்தரை பற்றிய தெளிவான போதனைகள் நமக்கு இருக்கணும். கர்த்தர் ஒருவரேன்னு எபேசியர் 4 பவுல் சொல்லியிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஆகவே நம்ம சரியான வேத நம்பிக்கைகள் ஆவியானவரை பற்றிய விஷயத்துல நமக்கு இருப்பது ரொம்ப அவசியம். ஏன்னா அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னோக்கி போவதற்கு நமக்கு பெரிய உதவி செய்யும். முக்கியமா போதிக்கிற நிலையில இருக்கிறவங்க சரியான சத்தியங்களை தான் விசுவாசிக்கணும், சரியான சத்தியங்களை தான் விளக்கப்படுத்தி கொடுக்கணும். சரி, இப்ப நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த நேரத்திலும் நீர்தாமே எங்களோடு பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஆராய்ந்து பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இதில் பெரிய தெளிவை கொடுக்கும். இது வந்து ஒரு பெரிய பாடம், போதனை. இதை ஒரே நாளில் முடித்துவிட முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். இருந்த பொழுதும் ஒரு முறையான விதத்திலே படிப்படியாக சிந்தித்து அவரை பற்றிய போதனைகளை பெற்றுக் கொள்வது மட்டுமல்ல, எங்களுடைய அனுபவத்திலும் அவருடைய வல்லமையை நாம் உணரும்படியாக நீர் செய்யும். இந்த நேரத்தில் எந்த காரியத்திலும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஈடுபாடு இருக்கிறது, அவருடைய கிரியை இருக்கிறது. ஏனென்றால் ஆவியானவர் துணை இல்லாமல் எவருமே சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது என்று நீரே சொல்லி இருக்கிறீர். இயேசு கூட எனக்கு பிறகு வரப்போகிறவர், நான் போதித்த எல்லாவற்றையும் உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருவார் என்று ஆவியானவரை பற்றி சொல்லி இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து ஆவியானவர் எங்களுக்கு நல்ல சிந்தனையையும் தெளிவான வேத ஞானத்தையும் கொடுக்க நீர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து எங்களை போசியும். இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம்,